நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் பத்மினி ரவிராஜ் அவர்களே.
வணக்கம் செல்வி.
இந்த கோவிட் பேரிடர் காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சில ஆலோசனைகள் அறிவுரைகள் பற்றி உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது கேள்வியாக டாக்டர், கர்ப்பிணி பெண்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாமா? அது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பாதுகாப்பானதா சொல்லுங்களேன்.
நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் இந்த வேக்சின் எடுக்க வேண்டும் என்பது எங்கள் அபிப்பிராயம். இந்த வேக்சின் கர்ப்பம் தங்க முதலோ அல்லது கர்ப்பம் தடுத்த பின்பு எந்த வாரத்திலும் இது எடுக்கலாம். இந்த வேக்சினால ஒரு விதமான பாதிப்பும் குழந்தைக்கோ அல்லது சில பேர் மிஸ்கரேஜ் வரும் என்று பயப்படுவாங்க, அந்த வித ஒரு பாதிப்பும் இல்லை. ஃபைசர் அல்லது மொடர்னா வேக்சின், எம்ஆர்என்ஏ வேக்சின் மிகவும் பாதுகாப்பான வேக்சின். அது மட்டுமல்ல, இந்த வேக்சின் மறைமுகமாக குழந்தைக்கு பாதுகாப்பையும் அளிக்கும். இந்த புறப்பொருள் எதிரிகள் என்று சொல்றது, இந்த வேக்சினால நாங்கள் கொடுக்கும் போது அந்த புறப்பொருள் எதிரிகள் பிளசண்டா ஊடாக குழந்தைக்கு கடத்தப்பட்டு குழந்தைக்கும் பாதுகாப்பை அளிக்கும்.
சரி, கர்ப்பிணி பெண்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியத்தை இன்னும் சற்று விளக்குங்களேன்.
இந்த கோவிட் வைரஸ் பொதுவாக சுவாச பையை தான் பாதிக்கின்றது. கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது பல மாற்றங்கள் சுவாச பையில் நடக்கின்றன. வளரும் குழந்தை பிரிமின் தகரை மேலே புஷ் பண்ணுவதால் அவர்களின் லங் வால்யூம் ஏற்கனவே குறைந்திருக்கும். அத்துடன் வளரும் குழந்தைக்கு போதிய உணவை கொடுப்பதற்காக அவர்களின் ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் தேவையும் அதிகரிக்கப்படும். இந்த நிலையில் கோவிடால் பாதிக்கப்படும் கர்ப்பிணி தாய்க்கு பாதிப்பு மேலதிகமாக நடக்கும், ஏனென்றால் அவர்களின் சுவாசத்தை ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இவர்கள் நிச்சயமாக வேக்சின் எடுக்க வேண்டும். அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது பொதுவாகவே அவர்களுக்கு நோய்களை எதிர்த்து போராடுவது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதாவது அவர்களது இம்யூனிட்டி குறைகின்றது. அந்த நிலையில் கோவிட் ஏற்படும் போது மேலதிகமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள்.
கர்ப்பமாக இருக்கும் போது கோவிட் தொற்று ஏற்பட்டுவிட்டால் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன டாக்டர்?
முக்கியமாக கர்ப்பமாக இருக்கும் போது கோவிட் ஏற்படும் போது அவர்களை நாங்கள் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். அவர்கள் தங்களை தனிமைப்படுத்த வேண்டும், நிச்சயமாக மாஸ்க் அணிய வேண்டும், அத்துடன் ஹேண்ட் சானிடைசர்களை அடிக்கடி பாவிக்க வேண்டும். அட்லீஸ்ட் 20 seconds ஆவது கைகளை வடிவ கழுவ வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸை காமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆக்சிஜன் சச்சுரேஷன் மானிட்டரும் கொடுத்து வைக்கிறது. தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சிம்டம்ஸ் கொஞ்சம் மூச்சிருக்க கஷ்டம் அல்லது காய்ச்சல் சரியான கூட வேறு அவர்களுக்கு கண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து வைத்திருப்போம். அவர்களை உடனடியாக கண்டாக்ட் பண்ணி தேவை என்றால் நமது குழுவிலிருந்து ஒருவர் போய் அவர்களை அசஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுவார்கள். ஏனென்றால் இவர்கள் மற்ற ஆட்களுடன் ஒப்பிடும் போது இவர்கள் டிட்டீரியரேட் பண்ற, அதாவது கெதியா சீரியஸா போற சான்சஸ் கூட. கர்ப்பிணி பெண்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தால் அது மிஸ்கேரேஜஸை கோஸ் பண்ணாது. ஆனால் சில வேளைகளில் சரியான ஃபீவர் கடுமையாக இருந்து அல்லது அவர்களது லங்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் சில நேரங்களில் சில்பர்த் ஏற்படலாம். அந்த நிலைக்கு ஒருவரும் வருவதில்லை, ஏனென்றால் நாங்கள் அதுக்கு முதலே அவர்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுக்கேற்ற சிகிச்சைகள் கொடுப்பதால்.
கர்ப்பிணி பெண்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டு அவர்களதிலிருந்து மீண்ட பிறகு அது வயிற்றில் வளரும் குழந்தையை பாதிக்குமா டாக்டர்?
பொதுவாக பாதிப்பதில்லை, ஆனால் பாதிப்பு எப்ப வரும் என்றால் சில வேளைகளில் நாங்கள் குழந்தையை வெள்ளன நிலவ வண்ணி வரலாம். மதுரையின் சுகீனம் காரணமாக தாயை பாதுகாப்பதற்காக நாங்கள் குழந்தையை 40 கிழமை மட்டும் விடாமல் சில நேரங்களில் 32-33 கிழமைகளில் நிலவ வண்ணி வரலாம். அந்த நிலையில் குழந்தை ஸ்பெஷல் கேர் நர்சரியில வைத்து மொயிட்டம் பண்ண வேண்டி வரும். அதால வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான் குழந்தைக்கு வறுமையோடைய கோவிடால டிரெக்டா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் வரதில்லை. அவர்களுக்கு சொல்லி வைப்போம், குழந்தையின் மூவ்மெண்ட் ஏதாவது குறைவா இருந்தா வழக்கத்திலையும் பார்த்து அவர்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தா உடனடியாக எங்களை கண்டக்ட் பண்ண சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல நாங்கள் ஸ்கேன் செய்து மற்றது சிடிஜின்றது அந்த மொயிட்டரையும் அதுவும் செய்து பார்ப்போம். மற்றபடி வழக்கமான காய்ச்சல் வந்தா எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம்.
தடுப்பூசி போட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டு அதிலிருந்து அவர்கள் மீண்டிருந்தால் நீங்கள் கூறினீர்கள், தடுப்பூசி போடும் போது அந்த ஆன்டிபாடிஸ் குழந்தைக்கும் போகும் என்று கூறினீர்கள் பிளசண்டா வழியாக. ஆனால் என்னுடைய கேள்வி, தடுப்பூசி போடாத கர்ப்பிணி பெண்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தால் அந்த தொற்று, அந்த வைரஸ் குழந்தைக்கும் கடத்தப்பட்டிருக்குமா? அப்படி பிறக்கும் குழந்தைகளுக்கு பிரத்யேக சிகிச்சை அல்லது பரிசோதனை தேவைப்படும்.
கோவிட் இன்ஃபெக்டட் நாய்க்கு பிறந்த குழந்தைக்கு பிளசண்டாவால குழந்தைக்கு அந்த கோவிட் தொற்றாது. வழக்கமாக தொற்றுவது என்னென்றால், பிறந்த பிறகு ஹேண்ட் ஹைஜீனோ மாஸ்க் அகனாலோ அந்த சிச்சுவேஷனாலதான் குழந்தைக்கு பாதிக்கப்படும். இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் குழந்தையின் ஸ்வாப் ஒன்று செய்து பார்ப்போம். அது நெகட்டிவ் என்றால் நாங்கள் 3 days இன்னொரு ரிப்பீட் பண்ணுவோம். அதுவும் நெகட்டிவ் என்றால் 7 days திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அதுவும் நெகட்டிவ் என்றால் அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்படி இருந்தும் நாங்கள் குழந்தையை கவனமாக மானிட்டர் பண்ணுவோம். ஏதாவது ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் வந்தால் அதுக்கேற்ற சப்போர்ட்டிவ் கேர் கொடுப்போம்.
ஆகவே கர்ப்பமாக இருக்கும் போது கோவிட் தொற்று ஏற்பட்டால் அந்த வைரஸ் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு பிளசண்டா வழியாக கடத்தப்படாது. ஆனால் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் அந்த ஆன்டிபாடிஸ், அந்த நோய் எதிர்ப்பு மருந்து வந்து பிளசண்டா வழியாக குழந்தைக்கு கடத்தப்படும். அப்படித்தானே டாக்டர்?
சரியாக சொன்னீர்கள். கோவிட் வைரஸ் பிளசண்டாவுக்கால பேபிக்கு போகாது. ஆனால் புறப்பொருள் எதிரிகள் பிளசண்டாவால பேபிக்கு போய் அதை பேபியை கோவிட் வராமல் தடுக்கும். ஆகவே தான் கர்ப்ப பெண்களை கோவிட் தடுப்பூசி போடும்படி நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம். இது தாவர்களுக்கு மட்டுமில்லை, பிறக்கும் குழந்தைக்கும் அது பாதுகாப்பை அளிக்கிறது.
சரி, கர்ப்பமாக இருக்கும் போது கோவிட் தொற்று ஏற்பட்டு அதிலிருந்து கர்ப்பிணி பெண்கள் மீண்ட பிறகு குழந்தை பிறந்தால் என்ன நடைமுறை என்று விளங்கப்படுத்தினீர்கள். ஆனால் கர்ப்பமாக இருக்கும் போது அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 38 39 வாரம் அல்லது 40 வாரத்தில் கோவிட் தொற்று ஏற்பட்டால் குழந்தை பிறந்தால் என்ன மாதிரியான நடைமுறை டாக்டர்?
தாய்க்கு கோவிட் குழந்தை பிறக்க வாரங்களுக்கு முன்னால் ஏற்பட்டிருந்தால் அந்த பிறப்பொருள் எதிரிகள் பிளசண்டாவுக்குள்ளால கடத்தப்பட்டு குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆகவே நாங்கள் குழந்தைக்கு ஒரு விதமான டெஸ்டும் செய்ய தேவையில்லை. ஆனால் கடைசி வாரங்களில் தாய்க்கு கோவிட் ஏற்பட்டு குழந்தை பிறக்கும் போது தாய் கோவிடால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த குழந்தைக்கு நாங்கள் ஸ்வாப் செய்ய வேண்டி வரும். அத்துடன் குழந்தையையும் தனிமைப்படுத்தி, குழந்தையை தாயில் இருந்து தனிமைப்படுத்த மாட்டோம், மற்றவர்களிலிருந்து தனிமைப்படுத்தி கவனமாக அந்த குழந்தையை மானிட்டர் பண்ணுவோம். முக்கியமாக சுவாசப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, அதாவது பிரீதிங் டிஃபிகல்டிஸ் அல்லது ஃபீடிங் டிஃபிகல்டிஸ், ஹை ஃபீவர் அப்படி இருந்தால் குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டால் கொடுப்போம். மற்றபடி சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து பேபியை மானிட்டர் பண்ணுவோம். 2 கிழமைக்கு தாய் நெகட்டிவாக வரும் மட்டும் குழந்தையையும் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம்.
குழந்தை பிறக்கும் போது தாய்க்கு வந்து கோவிட் தொற்று இருந்தால் தாயிடமிருந்து நீங்கள் குழந்தையை பிரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியென்றால் தொற்றுடைய தாயிடமிருந்து கோவிட் தொற்று குழந்தைக்கு பரவக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா டாக்டர்? அப்படியான சூழ்நிலையில் தாய்ப்பால் கொடுக்க முடியுமா?
நிச்சயமாக தாத்தால் கொடுக்கலாம். நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் தாய் மாஸ்க் அணிய சொல்லியும் ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் சானிடைசிங் அதுகளையும் செய்து குழந்தையை தாயிடம் வந்து பிரிக்க மாட்டோம். பிரஸ்ட் ஃபீடிங்கை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம்.
சரி டாக்டர், இறுதியாக இந்த பேரிடர் காலத்தில் கர்ப்பமாகும் பெண்களுக்கு பொதுவாக உங்களுடைய அறிவுரைகளை சொல்லுங்கள்.
முக்கியமான அறிவுரை என்னவென்றால் தடுப்பூசி, தடுப்பூசி. ஏனென்றால் தடுப்பூசி தாய்மாரை மட்டும் காப்பதில்லை, பிறக்க போகும் குழந்தையும் பாதுகாக்கின்றது. எனவே தடுப்பூசி நீங்கள் பிரெக்னண்டாக வர முதல் போட்டாலும், பிரெக்னண்டாக இருக்கும் போது போட்டாலும் சரியான பாதுகாப்பை குழந்தைக்கு கொடுக்கும். தடுப்பூசி இருக்கும் போது கடைசி வாரங்கள் மட்டும் வெயிட் பண்ணாம 20-25 போட்டு முடிப்பது நல்லது. ஏனென்றால் 2 தேவை, 3-6 இன்டர்வல்ல. 2nd ஊசி அட்லீஸ்ட் 34 மட்டிலேயாவது போட்டால்தான் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்ததாக சாதாரண சுகாதார நிலை அறிவுரைகள், மாஸ்க் அணிவது வரவேற்கத்தக்கது, ஹேண்ட் ஹைஜீன், நீங்கள் கைகளை 20 seconds அல்லது ஹேண்ட் சானிடைசரை அடிக்கடி பாவிக்க வேண்டும். அடுத்த முக்கியமான அறிவுரை என்னவென்றால் அவாய்ட் கிரவுட்ஸ். 95% சமுதாயத்தில் வேக்சினேட் பண்ணியிருந்தாலும் இன்னும் சில பேர் வேக்சினேட் பண்ணாமல் இருக்கிறார்கள். எனவே கோவிட் இன்னும் தொற்றுவதற்கு சான்சஸ் இருக்குது. இருந்தோ உங்களுக்கு சிம்டம்ஸ் இதான லைட்டாக இருக்கும். சிம்டம்ஸ் லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஐசோலேட் பண்ண வேண்டிய எல்லாம் வரும். ஆகவே அன்னெசரியாக வீட்டிலிருந்து வலிக்கிட தெரிய தேவையில்லை. நான் முதலே சொன்ன மாதிரி பிரெக்னென்ட் விமனுக்கு நோய்களை இருக்கும் தன்மை கொஞ்சம் குறைவு. குடும்பமாக நீங்கள் போகும்போது யோசிக்கலாம், ஓ என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு தான் இப்போ கோவிட் தத்தி இருக்கின்றது, ஏனென்றால் உங்களோட நோய்களை இருக்கும் தன்மை குறைவு. ஆகவேதான் நான் வற்புறுத்துகிறேன், தேவை இல்லாமல் அவர்கிட்ட தெரிய வேண்டாம் என்றா இருக்கும் போது. அடுத்தது ஹெல்த்தி டயட். நான் சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பிரெக்னன்சில குறையிறது, அப்போ அதை நீங்க பூஸ்டப் பண்ண நல்ல சத்துள்ள உணவுகள் உண வேண்டும். அடுத்தது எக்ஸசைஸ். நான் முதலே விளக்கப்படுத்தினால் பிரெக்னெண்டாக இருக்கும் போது உங்களோட ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் ஏருக்கு நடந்து எக்ஸசைஸ் செய்த அது குழந்தைக்கும் தாய்க்கும் உதவியாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் பத்மினி ரவிராஜ் அவர்களே, நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.